அறந்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 13.
இப்ப இது கூர்மப்பட்டவர்கள் இதை வழங்கிக் கொள்வார். சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான். இதுல என்ன ஒரு சொல்லுக்கு விளக்கம் சொல்ல, வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த வகை தெரிவான் என்ற அளவுக்கு வந்தவுடனேயே 24 தத்துவத்தையும் உள்ளே அடக்கிவிட்டார். மீண்டும் ஒரு தரம் உங்கள் பதிவுக்காக சொல்லுகிறேன், சுவையொளி உருவோசை நாற்றம் என்ற 5 தன்மாத்திரை, அந்த தன்மாத்திரையிலே என்று தோன்றுகிற பூதங்கள் 5, அவற்றின் கூறுபாடலாக இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 20. தெரிவான் என்று சொன்னதனாலே அதை அறிந்து கொள்ளுகிற ஆன்மா புருடன் 1. அது எப்படி தெரிந்து கொள்ளும், தன்னுடைய அறிகருவிகளாலே தெரிந்து கொள்ளும் புத்தி மனம் அகங்காரம். இந்த புத்தி மனம் அகங்காரம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி வரும், மாயையிலிருந்து வந்தது. மொத்தம் 24 அது தத்துவத்தையும் சொல்லி முடித்து இவ்வளவு தாண்டா உலகம் என்கிறார் திருவள்ளுவர். இதிலே இன்னொரு விளக்கம் சொல்ல போறார், படிங்க.
தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி 1 தோன்றியது
முதல் ஒரு தரம் இவ்வளத்தையும் வாசிச்சு கேளுங்க, அதுக்கப்புறம் சொல்லுகிறேன்.
தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி 1 தோன்றியது அண்மையின் பகுதியே ஆவதல்லது விகுதி ஆகாது எனவும், அதன் கண் தோன்றிய மானும் அதன் கண் தோன்றிய அகங்காரமும் அதன் கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய 7 தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும் தங்கண் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும் உடைய எனவும், அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களும் ஆகிய 16 தங்கண் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதி ஆகா எனவும், புருடன் தான் 1 தோன்றாமையானும் தங்கண் தோன்றுவன இன்மையானும் 2 அல்லன் எனவும் சாங்கிய நூலுள் ஓதியவாற்றான் ஆராய்தல். இவ்25 அல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என உலகினது உண்மை அறிதலின் அவன் அறிவின் கண்ணதாயிற்று. இவை 4 பாட்டானும் பெருமைக்கு ஏது 5 அவித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டது.
வாசிச்சு முடிச்சிட்டோம், இனி படிச்சு முடிக்க முயற்சிப்போம்.
சிதம்பர சக்கரத்தை ஏதோ பார்த்தது என்று ஒரு சொல் சொல்வார்கள், பேய் பார்த்தது போல என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த குரலினுடைய இறுக்கம், உரையினுடைய இறுக்கம் அப்படி ஒரு பிரமிப்பை தருகிறது. சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்ற 5 வகை 24 தத்துவம் சொல்லிட்டார். அதனுடைய நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள், வலியுறுத்துவதற்காக கூறியது கூறலாம் என்று அனுமதி உண்டு இலக்கணத்திலே. அப்ப வகை என்ற அளவிலே 24 தத்துவம் சொல்லிவிட்டார். தெரிவான் கட்டே உலகு என்ற 20 தத்துவமும், தெரிவான் கட்டே என்று சொன்னதுனாலே ஒரு 4 தத்துவத்தையும் கொண்டு வந்து 24 தத்துவம் சொல்லிவிட்டார். அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மொத்தம் 24 தத்துவம் சாங்கியர்களுக்கு, அந்த 24 தத்துவத்தையும் கொண்டு வந்து இந்த முக்கால் அடிக்குள்ளே பொருத்துகிறார். சுவையொளி உரோசை நாற்றம் என்ற 5 வகை என்பதிலே அதிலே இருந்து தோன்றிய பஞ்சபூதம், அதிலே இருந்து தோன்றிய கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் 20, தெரிவான் கட்டே என்று சொன்னபடியால் ஆன்மா, ஆன்மாவினுடைய அறிவு கருவி 4, அந்த தோன்றியதாகிய மாயை, மொத்தம் 24 தத்துவம் வந்துவிட்டது. இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், உலகம் இந்த 24 தத்துவத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லவில்லை, இதை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்பின் வகை தான் உலகு என்று பரிமளரோரோ திருவள்ளுவர் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். அப்போ இப்ப வகை படிச்சுட்டோம், 24 தத்துவம் படிச்சோம், இது தெரிதல் என்றால் என்ன என்று பரிமளரகர் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு, எங்கள் புத்தியில் இட வேண்டிய கேள்வியை அவர் எழுப்பிக் கொண்டு அதுக்கு பதில் சொல்லுகிறார். இந்த தெரிதல் ஆவது என்ன, இந்த தத்துவங்களை தெரிதல் ஆவது என்ன என்றால், அதுக்கு முதல் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு விஷயத்திலே இருந்து இன்னொரு விஷயம் தோன்றுகிறது. இந்த ஒரு குரல் தான் இவ்வளவு சிக்கல், நீங்க அதுக்கு பிறகு என்னடா இப்படியா என்று யாராவது வந்து பயந்துட வேண்டாம். ஒரு பொருளிலே இருந்து ஒரு பொருள் தோன்றுகிறது. இப்ப மாவிலே இருந்து தோசை தோன்றுகிறது. அப்போ மா பகுதி தோசை விகுதி சும்மா இலகுவாக அப்பாவிலிருந்து பிள்ளை தொடங்கினால் அப்பா பகுதி தோன்றியது விகுதி அப்ப தோற்றியது பகுதி தோன்றியது விகுதி இதை இதை மட்டும் முதல் மனதிலே பதிவு செய்து கொள். இனி இந்த தத்துவங்களிலே எது பகுதி எது விகுதி என்று ஆராய்ச்சி பண்ணுகிறார். இவ்வளவுதான் விஷயம். இந்த தெரிதல் என்றால் என்ன என்று கேட்டால் இந்த தத்துவங்களிலே எது பகுதியாக இருக்கிறது எது விகுதியாக இருக்கிறது எது பகுதியும் விகுதியுமாக இருக்கிறது எது தனியே நிற்கிறது பகுதியும் இல்லை விகுதியும் இல்லாமல் நிற்கிறது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது. அதைத்தான் இப்போ வாசித்தோம். நாங்க திருப்பி வாசிப்போம், ஒவ்வொரு ஒவ்வொன்றாக வாசிப்போம். தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றின் தோன்றியது அண்மையின் பகுதியேயாவது அல்லது விகுதியாவது அண்மையின். இப்ப இந்த தத்துவத்துல பாருங்க, மூலப்பகுதி இருக்குதே, இங்க நீங்க படம் பாருங்க, மூலப்பகுதியில இருந்து இதெல்லாம் தோன்றி இருக்கிறது. மூலப்பகுதி எதிலேயாவது தோன்றி இருக்கிறதா? இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மூலப்பகுதியில இருந்து மான் அகங்காரம் இதெல்லாம் தோன்றது. மூலப்பகுதி ஒன்றிலையும் தோன்றவில்லை. அப்போ மூலப்பகுதி இவற்று இவையெல்லாம் மூலப்பகுதியினுடைய விகுதிகள். ஆனால் மூலப்பகுதி வேறொன்றினுடைய விகுதி அல்ல. துறவு என்பது லேசான வேலை இல்லை என்பது இது படிச்சோன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம படிக்கவே இதுல வேதனைப்படுறோமே, இது இயல்பா உணர்கிறவனுக்கு எப்படி இருந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த மூலப்பகுதி என்பது அதுக்கு மேல ஒன்றும் இல்லை, அது ஒன்றில் இருந்து தோன்றியதல்ல. இவர்கள் தத்துவத்தின்படி சித்தாந்திகள் அதை வேற விதமா மறுக்கிறார்கள். மூலப்பகுதி தான் இவர்களுக்கு முதல், மூலப்பகுதியில இருந்துதான் மற்ற எல்லாம் தோன்றுகிறது. ஆகவே மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதியாக இருக்குமே தவிர இன்னொன்றினுடைய விகுதியாக இருக்காது. இது புரிந்து கொண்டீர்களா? இதைத்தான் முதல் வரியிலே சொல்ற, மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது அண்மையின். இந்த தமிழ் கொஞ்சம் காலத்தால முந்தின தமிழ், அவ்வளவுதான் கஷ்டம். மூலப்பகுதி ஒன்றில இருந்து தோன்றவில்லை, ஆகவே அது எப்பொழுதும் பகுதிதான், அது விகுதியாக ஆகாது. இதைத்தான் முதலடியிலே சொல்லுகிறார். இப்ப படிங்க,
தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது.
மூலப்பகுதி
மூலப்பகுதி
ஒன்றில் தோன்றியது அண்மையில்
பகுதியே ஆகாது
விகுதி ஆகாது. இந்த ஒரு அடி புரிந்து கொண்டோமா? மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதியாக இருக்குமே. நான் பகுதி விகுதி சொல்லிவிட்டேன். ஒன்றிலே இருந்து இன்னொன்று தோன்றினால் தோன்றியது தோன்றியது விகுதி, தோற்றியது பகுதி. இப்போ மூலப்பகுதியிலிருந்து இவையெல்லாம் தோன்றுகின்றன, ஆகவே மூலப்பகுதி பகுதியாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. மூலப்பகுதி எதிலாவது இருந்து தோன்றியதா என்று கேட்டால் தோன்றவில்லை, ஆகவே அது ஏதோ எப்பொழுதும் விகுதி இல்லை. மூலப்பகுதி என்றைக்கும் பகுதியாக மட்டும்தான் இருக்கும். ஒன்று
அதன்கண் தோன்றிய மானும் அதன்கண் தோன்றிய அகங்காரமும் அதன்கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய ஏழும் தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும்.
இதை கொஞ்சம் கவனியுங்க, இந்த படத்தை நீங்க பார்க்கவன், மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதி, அதில் தோன்றுவது ஆகிய மானும் அகங்காரமும் தன்மாத்திரைகளும். இங்க பாருங்க, கோடு போட்டு காட்டியிருக்கிறார்களே. மூலப்பகுதியிலிருந்து புத்தி, புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து தன்மாத்திரைகள் 5. அப்ப எத்தனையாச்சு? 7. இது 5, அது 2, 7. இது எப்படி தோன்றுகிறது என்றால், இப்ப பாருங்க, புத்தி மூலப்பகுதியில இருந்து தோன்றுகிறது. புத்தியில இருந்து அகங்காரம் தோன்றுகிறது. அப்ப புத்தி எப்படி இருக்கும் என்று கேட்டால், மூலப்பகுதியை நோக்க அது விகுதி. சொல்ற இது மேக்ஸ் படிப்பிக்கிற மாதிரி நினைச்சு கொள்ளவன். மூலப்பகுதியோட ஒப்பிட்டு மான எது என்று கேட்டால் அது விகுதி. அகங்காரத்தோட ஒப்பிட்டு புத்தியை கேட்டால் அது பகுதி. இந்த 7 ஒன்றை ஒன்று நோக்க ஒன்று பகுதியாகவும் ஒன்னொன்றுக்கு விகுதியாகவும் இருக்கும். முதலை நீங்கள் பார்த்தீர்களானால் மூலப்பகுதி அது பகுதிதான், அது ஒன்றிலிருந்து தோன்றவில்லை. அப்ப அதுக்கு ஒன்றினுடைய விகுதி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இதெல்லாம் ஒன்றிலே இருந்து ஒன்று தோன்றுகிறபடியா, முதலாவதை நோக்க விகுதியாகும், பின்னதை தோன்ற பகுதியாகும். இந்த 7 பகுதி விகுதி என்கின்ற 2 நிலைப்பாடுகள் உண்டு. மேலோட்டமா இவ்வளவும் புரிஞ்சா போதும்.
தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும் தங்கள் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும் உடைய எனவும் அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களும் ஆகிய 16 தங்கன் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதியாக எனவும்
இல்லைங்க. இப்போ
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடினமான விஷயம் என்றபடியா, மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதி தான், அது விகுதி இல்லை. அதுக்கு பிறகு வருகிற ஏழும் அதுக்கு முன்னதை நோக்க பகுதி, பின்னதை நோக்க முன்னதை நோக்க விகுதி, பின்னதை நோக்க பகுதி. இப்போ ஒரு பாட்டா, ஒரு அப்பா, ஒரு மகன். ஒரு பாட்டா, ஒரு அப்பா, ஒரு மகன். இந்த அப்பா இருக்கிறாரே, பாட்டாவை நோக்க மகன், மகனை நோக்க அப்பா. உங்களுக்கு புரியுதா? இதை வச்சு ஒன்று விளையாடுவார்கள். ஒரு பாட்டா, ஒரு அப்பா, ஒரு மகன், ரெண்டு மாம்பழம் தான் கிடைத்தது, வெட்டாம எப்படி பங்குடுவது, அப்படி ஒரு கணக்கு சொல்லுவார்கள். அந்த மூன்று பேரை இரண்டு பேராக்கி அப்படி ஒரு கணக்கு சொல்லுவார்கள். நான் சொன்னது சரியோ தெரியவில்லை, ஆக்குவார்கள். இப்போ ஒரு பாட்டா அப்பா மகன் என்றால், அப்பா பாட்டாவை நோக்க மகன், மகனை நோக்க அப்பா. இதுதான் இந்த பகுதி விகுதி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மூலப்பகுதிக்கு அப்பா இல்லை, ஆகவே அது எப்பவுமே அப்பா தான், தோன்றிய தோற்றியவர் தான். மற்ற ஏழு பேரும் தோன்றுகிறார்கள், ஒன்றில இருந்து தங்களில இருந்து தோற்றுகிறார்கள், ஆகவே அவர் அப்பாவாகவும் இருப்பார், மகனாகவும் இருப்பார். இந்த மிச்ச பதினாறு இருக்கிறதே, அதாவது இங்க கீழே இந்த தன்மாத்திரையிலிருந்து தோன்றியதாகிய பூதங்கள் அஞ்சு, அது மாதிரி கண்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனம், இந்த பதினாறும் அதிலே இருந்து ஒன்றும் தோன்றுவதில்லை. நான் சொன்னேனே, முதல் சொன்னேனே, இந்த மூலப்பகுதி ஒன்றிலே இருந்து தோன்றுவதில்லை, இந்த பதினாறிலிருந்தும் ஒன்றும் தோன்றுவதில்லை. ஆகவே இவர்கள் எப்போதும் இந்த பதினாறும் விகுதி தான், பகுதியாக மாட்டார்கள். என்ற மூலப்பகுதி தோன்றாதபடியா அது எப்பவும் பகுதி, இது ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகிறபடியா முன்னை நோக்க விகுதி, பின்னை நோக்க பகுதி. இவர்கள் இருந்து ஒன்றுமே தோன்றாதபடியால் இவர்கள் எப்பொழுதும் விகுதி தான், இதை இவர்கள் ஒன்றுக்கு பகுதி இல்லை. இப்படி பிரித்து தெரிந்து கொள்வதுதான் தெரிதல் என்று விளங்கப்படுத்துகிறார். தத்துவங்களை தெரிதலாவது, வாசிங்க,
தத்துவம் எல்லா சிந்தனையும் தெரிதலாவது மூலப்பகுதியில் ஒன்றில் தோன்றியது அண்மையின் பகுதியே ஆவதல்லது.
திருப்பி
தத்துவம் இருபத்தைந்தனையும் தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது,
ஒன்றில் தோன்றியது அண்மையின்
ஒன்றில் தோன்றிய
அடையாளங்கள் போட்டு பிரிக்காதபடியா நீங்க அப்படி வாசிக்கிறீங்க. ஒன்றில் தோன்றியது அண்மையின்,
ஒன்றில் தோன்றியது அண்மையின் பகுதியே ஆவதல்லது விகுதி ஆகாது எனவும், அதன் கண் தோன்றிய மான், அதன் கண் தோன்றிய அகங்காரமும், அதன் கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய ஏழும் தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும், தங்கன் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும்.
இந்த ஏழுக்கும் அப்பா ஸ்தானமும் உண்டு, மகன் ஸ்தானமும் உண்டு. முதலாளுக்கு அப்பா ஸ்தானம் மட்டும்தான், மிச்ச பதினாறுக்கும் மகன் ஸ்தானம் மட்டும்தான். இவ்வளவு நிறைய விஷயம்.
அவற்றின் கண் தோன்றிய மனமும், ஞானேந்திரியங்களும், கண்மேந்திரியங்களும், பூதங்களும் ஆகிய பதினாறும் தங்கன் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதியாக எனவும், புருடன் தான் ஒன்றில் தோன்றாமையானும் தங்கன் தோன்றுவன இன்மையானும் இரண்டும் அல்லன் எனவும்.
அப்போ இந்த பக்கத்துல ஒருத்தர் இவ்வளவும் சொல்லிட்டோம், ஒன்று பகுதி, ஒன்று பகுதியும் விகுதியும், மற்றது விகுதி. இந்த பக்கத்துல தனியும் ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கீங்களே புருடன் என்றால், அவர் ஒன்றிலிருந்து தோன்றியவரும் அல்ல, அவர்ல இருந்து ஒருத்தர் தோன்ற போறதும் அல்ல. ஆகவே அவர் என்றைக்கும் பகுதியும் ஆகார், விகுதியும் ஆகார். இப்படி பிரித்து தெரிந்து கொள்வதைத்தான் தெரிதல் என்ற சொல்லாலே திருவள்ளுவர் குறிப்பிட்டார் என்கிறார் பரிமாள் அழகர்.
எனவும் சாங்கிய நூலுள் ஓதிய வாற்றா ஆராய்தல், இவ்விருபத்தைந்தும் அல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என.
இந்த இருபத்தைந்து தத்துவத்துக்குள்ளேதான் உலகம் அடங்கி போய்விடுகிறது. மொத்தம் நாங்கள் வாழ்கிற எங்களுடைய உடம்பு கருவிகள் இதெல்லாம் அடங்கு போகிறபடியால் இதை தெரிந்ததுதான் உலகை தெரிந்து கொள்வது. ஆகவே இதை தெரிந்தவருடைய புத்தியிலேதான் உலகம் இருக்கிறது என்கிறார்.
இவ்விருபத்தைந்தும் அல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என உலகினது உண்மை அறிதலின் அவன் அறிவின் கண்ணதாயிற்று. இவை நான்கு பாட்டானும் பெருமைக்கு ஏது ஐந்தவித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டது.
முதல் மூன்று குரலிலே துறவிகளுடைய பெருமை சொன்னார். பெருமைக்கு என்ன காரணம் என்று நாலு குரலிலே சொல்லுகிறார். ஒன்று புலநடக்கம், புலநடக்கத்தால் ஏற்படுவதாகிய யோக பயிற்சி, யோக பயிற்சியால ஏற்படுவதாகிய தத்துவ ஞானம். புலநடக்கத்துக்கு ரெண்டு குரல் வைத்தார். அப்ப நாலு குரல்ல இவ்வளவு விஷயம் சொல்லிவிட்டார். இப்போ ஒரு கடல் கடந்த திருப்தி, கடந்தோமா இல்லையா என்பது வேறு, இவ்வளவும் புரிந்து கொண்டாலே போதும். அதாவது நான் யாராவது திருக்குறள் தெரியும் என்று சொன்னால் நான் உடனே இந்த குரல், இந்த குரலை எடுத்து கொடுப்பேன், இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க என்று சொல்லுவேன். இந்த குரல் விளங்கப்படுத்திட்டு அவனுக்கு திருக்குறள் பூரா விளங்குதுன்னு அர்த்தம். ஏனென்றால் இப்ப படிச்ச அளவுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னையா புத்திய போட்டு இந்த கசக்கு கசக்கிறார். நான் எப்பவும் சொல்றது உண்டு, இந்த மலைப்பாம்பு என்ன விற்கிறவனு ஒருத்தர் முந்தி காலத்துல வந்து விற்பான். மலைப்பாம்பு எங்கேயாவது சந்தையில அதுல அந்த சின்ன சின்ன குப்பியில கொண்டு வச்சு அதை பத்தி விளக்கம் சொல்லுவான். அது அது என்னென்ன செய்யும் எது செய்யும்னு எல்லாம் என்ன முதல்ல சொல்லுவான். இடையில ஒரு தரம் எல்லாரும் ஒரு தரம் ஜோரா கைதட்டு போவான். கைதட்டுறது ஏன் கேட்டு வாங்குறதுன்றா களைச்சு போயிருப்பார்கள் என்று தெரியும். ஆகவே எல்லாரும் கைதட்டி உற்சாகமாகும். இப்ப நானும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கைதட்டு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தியதுக்காகவோ அல்லது உங்களுக்கு விளங்கிவிட்டதற்காகவோ அல்ல, சோர்வு நீக்குவதற்காக என்று அறிக. இப்போ இது முழுசா ஒரு தரத்துல விளங்காது, அது அதை முதல் விளங்குங்க. இதெல்லாம் எனக்கு பூர்ணமா விளங்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம், துறவிக்கு விளங்க வேண்டிய விஷயம். அதை புத்தியால ஓரளவு தொட்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியதை சுருங்க சொல்லுகிறேன், பரிமளரை விட்டுட்டு நான் சொல்லுகிறேன். என்னவென்றால் உலகம் தத்துவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல். இந்த தத்துவ தோற்றம் தன்மாத்திரைகளிலே இருந்து பூதங்களாக கீழேயும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் போன்று கீழே பிரிகிறது. இவ்வளவு இதை அனுபவிக்க ஒருவன் இருக்கிறான், அது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு அறிகருவியாகிய மூன்று இருக்கிறது, இவை மாயையிலே இருந்து தோன்றுகிறது. மொத்த உலகம் என்றது இவ்வளவு தான். பிறகு இதுல எது தனியே நிற்கிறது, எது கலந்து நிற்கிறது, எது தனியே கீழே நிற்கிறது, எது கீழையும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் நிற்பது என்று தெரிந்து கொள்வது தெரிதல். இவ்வளவும் போதும், இதுக்கு மேல நாம உள்ளே நுழைய வேண்டாம். இதுதான் உலகம். இப்ப நாங்க உலகத்தை படைத்த கடவுளை படைத்தோம், கடவுள் படைத்த இயற்கையை படைத்தோம். இயற்கைக்குள்ளே இருக்கிற அறங்களை தெரிய வேண்டுமானால் உலகம் தெரிய வேண்டும். உலகம் யாருக்கு தெரியும் என்றால் நமக்கு தெரியாது, தத்துவ ஞானிக்கு தெரியும். தத்துவ ஞானிக்கு தெரிகிற உலகம் இப்படி தெரிகிறது, இப்படி தெரிகிறது. எங்கே தெரிகிறது? அவன் புத்தியிலே தெரிகிறது. அதனால் தான் சொல்லுகிறார், அவனுடைய புத்தியிலே தான்டா உலகம் நிற்கிறது. தத்துவ ஞானியினுடைய புத்தியிலே தான் தத்துவங்களாக உலகம் விரிந்து நிற்கிறது. அவன் அதை பிரித்து பகுத்து வைத்திருக்கிறான். அப்படி தெரிந்தபடியால் தான் உலகத்துக்குள்ளே எங்கெங்கே எந்தெந்த மூலையிலே அறங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு துறவி அதை வகுத்து வகுத்து எடுத்து நமக்காக தனித்து தருகிறான். அப்படி தந்தவர்களே ஒருவர் தான் திருவள்ளுவர். இவ்வளவும் தெரிந்து கொள்ளும். இதுக்கு மேலே இந்த திருக்குறள்ல நீங்கள் மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவம் படித்ததனாலே தத்துவ விருப்பம் வந்திருந்தால் அதற்கு நூல்கள் பல இருக்கின்றன. நம்முடைய தமிழர்களுடைய அறிவுத்துறை என்பது தத்துவத்துறை தான். அன்றைக்கு படிச்சளவிலே உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும், அது தனியே படிக்க வேண்டிய விஷயம். புரள் அளவிலே இந்த அளவிலே என்றால் நாம் ஒரு தொடர்பு இல்லாமல் படித்துக் கொண்டு போகக்கூடாது. கடவுளை சொன்னார், கடவுளால் படித்த உலகம், உலகத்திலே இருக்கக்கூடிய இயற்கை, இயற்கைக்குள்ளேதான் அறங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அப்ப இயற்கையை எவன் பகுத்து அறிவானோ அவனுக்குத்தான் அறம் என்றால் என்ன என்று தெரியும். முற்றும் துறந்தவன் தான் தத்துவமாக உலகத்தை பிரித்து பார்த்து எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று கணிப்பான். ஆகவே அந்த துறவியினுடைய அறிவிலேதான் இந்த உலகம் நிற்கிறது என்பதோடு இந்த குறளை முடிக்கிறார். இப்ப இந்த நீத்தார் பெருமையிலே அவர் சொல்ல வந்தது நீத்தாருடைய பெருமையே பெருமை, மூன்று குறள். அதற்கு பிறகு நாலு குறளில் ரெண்டு குறளிலே நீத்தாருக்கு ஏன் பெருமை வந்தது என்றால் அவனுடைய புலனடக்கத்தாலே பெருமை வந்தது. ரெண்டு குறள். அதுக்கு அடுத்த குறளில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அந்த புலனடக்கத்தாலே அவனுக்கு கிடைத்த பெருமை என்னவென்றால் அவனுக்கு யோக முயற்சி உண்டாகிறது. அதை ஒரு குறள்ல சொன்னார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதுக்கு அந்த குறள்ல என்ன சொல்ற பேர், அங்கே செயற்கரிய என்று சொல்வது யோக முயற்சியை என்று பரிமாற எழுதினார். அப்ப புலநடக்கன் வந்தால் யோக முயற்சி வந்துவிடும், யோக முயற்சி வந்துவிட்டால் தத்துவ ஞானம் வந்துவிடும், தத்துவ ஞானம் வந்துவிட்டால் உலகம் தத்துவங்களாக பிரிந்து தெரியும். ஆகவே உலகத்தின் மூளையிலே எங்கெங்கே எல்லாம் அறப்பொதிவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு துறவி வெளியிலே சொல்லுவான். அதனால் தான் துறவிக்கு முக்கியத்துவம். அவன் இல்லாவிட்டால் அறப்பிரிவுகள் உலகத்திலே உருவாகாது. நான் சொல்வது முற்றும் துறந்த துறவியை. இன்றைய துறவிகளை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் குழம்பி போகாதீர்கள். ஆகவே திருவள்ளுவர் அதை தெளிவுபடுத்தி சொல்லி இந்த குரலோடு அவனுடைய தத்துவ ஞான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இனி அடுத்த குரலுக்குள்ளே நாங்கள் போகலாம்.
நிறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிறைந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நில உலகத்தின் கண் அவர் ஆணையாக சொல்லிய மந்திரங்களை கண்கூடாக காட்டும். நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி. காட்டுதல் பயனான் உணர்த்துதல்.
இந்த தொடர்பிலே விளக்கம் சொல்லுகிறேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க மறந்துட வேணும். இதுவரை சொன்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். வீட்டிலே நாய் இருந்தால் இந்த கிராமங்கள்லே இந்த பையன்கள் என்ன செய்வார்கள், நாயை தூக்கி குளத்துக்குள்ளே எறிவார்கள். அது கொஞ்ச நேரம் திக்குமுக்காடி மூழ்கி ஒரு மாதிரி நீந்தி வெளியில வந்த உடனே இந்த மேல இருக்கிற தண்ணி முழுசா போகணும்ன்றதுக்காக ஒரு தரம் இப்படி உதறும். இப்ப நீங்களும் அப்படி ஒரு தரம் உதறி கொள்ள வேண்டும். உங்களை தூக்கி தத்துவ குளத்துக்குள்ளே போட்டு மூழ்கி அடிச்சு அப்படி கொஞ்சம் வெளியில கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு ஒரு உதறு உதர்னீர்கள் தான் தத்துவ ஞானம் போய்விடும். ஏன்னா அது புத்திக்குள்ள நின்றால் ரொம்ப கஷ்டம். அது வர வேண்டிய பருவத்திலே வர வேண்டிய காலத்திலே எல்லாருக்கும் வரும். அதை மட்டும் நீங்க நம்பலாம். இப்போ வெளியில வந்து விட்டோம். வெளியில வந்தா கேள்வி தொடங்குகிறது. இந்த பரிமளருடைய சிறப்பு நம் மனதில் வர வேண்டிய கேள்வியை அவர் உண்டாக்கி கொண்டு சொல்லுவார். துறவிகளுடைய பெருமை சொன்னார், சரி. அந்த பெருமைக்கு காரணம் அவனுடைய புலநடக்கம் சொன்னார், சரி. புலநடக்கத்தாலே என்ன விளையும் என்றால் யோக முயற்சி விளையும் சொன்னார், சரி. யோக முயற்சினாலே என்ன பயன் கிடைக்கும் என்றால் யோக அறிவு பெற்றவனுக்கு தத்துவ ஞானம் வந்துவிடும், சரி. அவன் தான் உலகத்திலே அறம் இது என்று சொல்வான், சரி. இப்ப இந்த இடத்துல குரல் முடிய வேண்டும். பத்து குரல் சொல்ல வேணும்ன்றதுக்காண்டி மிச்ச நாலு குரல் சொல்ல வேணுமா? இதுக்கு பிறகு என்ன சொல்ல போறாரு? அடுத்த கேள்வி, சரி, நீ சொன்னது சரி. அதாவது புலநடக்கம், யோக பயிற்சி, தத்துவ ஞானம் வந்து விட்டது. இது உண்மையா வந்தவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அடுத்த கேள்வி. இப்ப நான் சொன்னதை வச்சுக்கொண்டு உங்களிலேயே நாலு பேர் நாளைக்கு ஊர்ல போய் எனக்கு தத்துவ ஞானம் வந்து விட்டது, ஒரு காவியை ஒடுக்க வேண்டியது, கையை இப்படி பிடிக்க வேண்டியது, தத்துவ ஞானம் வந்து சொன்னா அதை நம்ப வேண்டி வந்துடுமே. என்ன திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப தத்துவ ஞானம் வந்தவனை கண்டுபிடிப்பதற்கான வழி சொல் என்று கேட்டான். அதுக்கு அடுத்த குரல் வைக்கிறார். அந்த குரலை நீங்க எவ்வளவு தூரம் தொடுத்து கொண்டு போறார், மாலை தொடுக்கிற மாதிரி தொடுக்கிறார் பாருங்க. தத்துவ ஞானம் வந்து விட்டது, ஒருவன் தத்துவ ஞானம் வந்தவன் அவன் சொன்னாதான் அதுதான் அறம். சும்மா ஒருத்தன் சொல்றான் எனக்கு தத்துவ ஞானம் வந்து விட்டது, இது அறம் என்று சொல்லி அப்படி நிறைய பேர் டிவியில விளம்பரத்துல எல்லாம் சொல்லுகிறார். அப்ப உண்மை தத்துவ ஞானியை கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன என்பதற்கு அடுத்த குரல் சொல்லுகிறார். அதுதான் இந்த குரல். குரலை மட்டும் வாசிங்க. துறவிக்கு ஒரு பெயர் சொல்லுகிறார், நிறைமொழி மாந்தர் என்கிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை உலகத்து நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உண்மையான துறவியை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அதுக்கு இவர் சொல்லுகிறார் என்றால், அவன் சொல்லுகிற வார்த்தை அவனை நிரூபிக்கும். ரொம்ப இது லேசா, இனி புத்திய நீங்கள் இந்த இறுக்கம் விட்டுடலாம். லேசா சொல்லுகிறார் என்னவென்றால் பாருங்க, ஒரு துறவியை எப்படி கண்டுபிடி, அவன் வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்கலாம். எப்படி அந்த வார்த்தைக்கு என்ன சிறப்பு என்ற உடனே அவர்களுக்கான ஒரு சிறப்பு சொல்லுகிறார். துறவியைக்கு துறவி என்று சொல்லாமல் நிறைமொழி மாந்தர் என்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர்கள் நிறைமொழி மாந்தர் எனவே நாங்கள் எல்லோரும் அர்த்தாவத்தி நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. பாதியை வைத்துக் கொண்டு பாதியை கண்டுபிடிப்பது. அதுக்கு இன்னொரு முறையும் சொல்வார்கள், பாரிச இடம் என்றும் ஒன்று சொல்வார்கள். மிச்சத்தை வைத்துக் கொண்டு கண்டுபிடிப்பது. இப்ப துறவிகள் எல்லாம் நிறைமொழி மாந்தர் என்றால் நாங்கள் எல்லாம் யார்? குறைமொழி மாந்தர். இதை ஒத்துக்கொள்வோமா? எங்களை பற்றி எங்களுக்கு எவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இருக்கிறது. எங்களுடைய வார்த்தைகள் குறைமொழி என்கிறார் திருவள்ளுவர். மறைமுகமாக சொல்லுகிறார். அது என்ன நிறைமொழி குறைமொழி என்றால், அது குறைமொழிதான். நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை ஒரு பொருளை நினைப்பூட்டும், அவ்வளவுதான். பசு என்று நான் சொல்லுகிறேன், பசு, உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பசு ஞாபகத்துல வரும், இவ்வளவுதான். என்னுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவுதான். ஏனென்றால் என் ஆன்மா தத்துவ லெவலை தொடவில்லை, உலகத்தை பிரித்து அறியவில்லை. அதனாலே நான் இவற்றையெல்லாம் சும்மா ஒரு குத்தியில பதிவாக்கி வைத்திருக்கிறேன். நான் பசு என்று சொன்னால், நான் ஃபேன் என்று சொன்னால், இந்த பொருள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்போ ஒரு பொருளை, ஒரு பொருளுடைய பெயரை சொன்ன உடனே அந்த பொருள் ஞாபகத்துக்கு மட்டும், ஞாபகமூட்டத்தான் நம்மால் முடிகிறது. அதனால் நம்முடைய வார்த்தை குறை வார்த்தை. துறவிக்கு என்ன சிறப்பு என்றால், அவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையே பொருளாகும், அவ்வளவுதான். அவன் பசு என்றால் பசு வந்துவிடும், அவன் ஆடு என்றால் ஆடு வந்துவிடும், அவன் பொன் என்றால் பொன் வந்துவிடும். ஏனென்றால் அவனுடைய சொல் நிறை சொல், அதுல குறை ஒன்றும் இல்லை. ஆகவே சொன்ன உடனே அந்த சொல்லே பொருளாகும். அப்படிப்பட்டவன் தான் துறவி என்று துறவியை அடையாளம் காட்டுகிறான். துறவியை நீ அறிய வேண்டுமா? ஒன்றும் வேண்டாம். பூமியிலே அவன் சொன்ன வார்த்தையை வைத்து இவன் உண்மை துறவி பொய்த்துறவி என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், உண்மை துறவி பொய்த்துறை எப்படி, அவன் சொல்லுகிற வார்த்தையினுடைய நிறைவை வைத்து. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு, இந்த கவுந்தி அடிகையோடு கண்ணகி போன கதை சொன்னேன் அல்லவா? அப்போ அந்த அவன் அந்த அம்மா சாபம் கொடுக்கிறான், முள்ளுடை காட்டில் முதுநறி ஆகுவீர், உடனே நடக்கிறது. நாங்கள் பெரிய புராணத்தில் அடியார்களை பற்றி படிக்கிற பொழுது படிக்கிறோம், சில விஷயங்கள் அவர்கள் சொன்னால் நடக்கிறது. ஒரு ஒரு இடத்துக்கு போகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார், ஒரு ஆச்சரியமான காட்சி காண்கிறார். ஒரு இந்த பக்கத்தில் ஒரு வீட்டிலே பூணூல் சடங்கு நடக்கிறது, அங்க ஒரு பெரிய மேளதாளம் சந்தோஷம் பலகாரம் சுற்றி இது ஒரு பக்கம் நடக்கிறது. அதுக்கு நேர எதிர் வீட்டிலே ஒப்பாரி வைத்து அழுகிறது கேட்கிறது, எதிரெதிர் வீட்டிலே நடக்கிறது. சுந்தரருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம், இது என்ன என்று விசாரித்தால் ரெண்டு பிள்ளைகள் குளிக்க போனார்கள், அதில் ஒரு பிள்ளையை முதலை ஒழுங்கி விட்டது, ஒரு பிள்ளை தப்பி வந்து விட்டான். இந்த தப்பி வந்த பிள்ளைக்கு 16 வருஷம் வயசாகி விட்டது. இப்ப அவனுக்கு பூநூல் சடங்கு நடக்கிறது. இவனுக்கு பூநூல் சடங்கு நடந்தவனே அந்த வீட்டிலே, ஐயோ எங்க பிள்ளையும் இருந்தா இப்ப இப்படித்தானே பூநூல் சடங்கு நடக்கும் என்று நினைச்சு அந்த வீட்டிலே அழுகிறார்கள். அப்ப ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் அழுகை, இருவர் உலகத்து இயற்கை. இதை பார்த்த உடனே சுந்தரர் என்ன நடந்தது விசாரித்தார். விசாரித்தோடனே அவருக்கு இந்த புள்ளை அட, ஒரு வீட்டுல சந்தோஷம் ஒரு வீட்டுல கவலை, அவருக்கு கருணை வந்து விட்டது. போய் என்னென்று விசாரித்தார். அவருக்கு இந்த வீட்டிலும் மகிழ்ச்சி வர வேணும் என்று நினைத்தார். முதலை உண்ட வாழனை தர சொல்லும் என்று சொல்லி சிவபெருமானுக்கு ஆர்டர் போட்டார். சொன்ன உடனே சேக்கலார் எழுதுறதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பாருங்க அவர் என்ன சொல்றார், இது நடந்து 16 வருஷம், இப்ப முதலையும் செத்து போச்சு, குளமும் மூடுபட்டு போச்சு. குளம் மூடுபடுறது இயற்கை தானே, அப்பவும் மூடி இருப்பார்கள் போல இருக்கிறது. குளமும் இல்ல, முதலையும் இல்ல, தண்ணியும் இல்ல. இவர் ஆர்டர் பண்றார் முதலைய கொண்டு பிள்ளைய தர சொல்லு என்ற உடனே குளம் உண்டாகி முதலை வந்து பிள்ளைய கொடுத்துட்டு போய்விட்டது என்றார். இதுதான் நிறைமொழி மாந்தர், அதை புரிந்து கொள்ள. அவன் சொன்னால் நடக்கும், அதுல சந்தேகம் தேவை. இதை வைத்துக் கொண்டு உண்மை துறவி யார் என்று இனங்கண்டு கொள் என்கிறார் திருவள்ளுவர். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்பது சூத்திரம். மந்திரம் என்று ஒரு சொல் சொல்லுகிறோமே, இந்த மந்திரத்துக்கு என்ன, நமக்கு இன்னும் நம்முடைய வார்த்தைகளுடைய சக்தி தெரியவில்லை. அதனால்தான் வார்த்தைகளை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆன்மாவினுடைய சக்தி சூக்குமமாக வெளிப்படுவது வார்த்தைகளில். முதல் எண்ணங்களிலே வெளிப்பட்டு வார்த்தைகளிலே வெளிப்படும். அந்த வார்த்தைகளை நீங்கள் செறிவாக செறிவாக செறிவாக, வார்த்தை செறிவாக, ஒரு அறிவாளியே அவனுடைய வாயிலிருந்து வர்ற பேச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம். தேவையில்லாததுக்கு முந்திக்கொண்டு பேசுகிறவர்கள் முட்டாள்கள். தேவை அறிந்து பேசுகிறவன் அறிஞன், தேவைக்கும் பேசாதவன் ஞானி. அவனுக்கு எண்ணமே வார்த்தை. வார்த்தை மந்திரம். அது எப்படி மந்திரமாகிறது சொன்னால், மறைமொழிதானே மந்திரம் என்பர். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதார். மந்திரம் என்பது பெரிய இத்தகைய துறவிகளாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிஜமாகும். ஆகவே அந்த வார்த்தைகளை மந்திரமாக சேகரித்தார்கள். அந்த வார்த்தையை சொல்லு, அவர் சொன்ன பாணியிலே சொன்ன முறையிலே, சும்மா சொல்லி பிரயோசனம் இல்லை, சொன்ன மனநிலையை சொன்னால் அந்த மந்திரம் இன்றைக்கும் பலிக்கும். நாம் பல பேருக்கு சொல்றது, திருமுறைகளை பாடின பொழுது பாம்பு கடித்த வணிகன் உயிர்ந்தான், முதலை உண்ட பாலகன் செத்தான், பூம்பாவை உயிரோடு வந்தால், இதெல்லாம் படிக்கிறோம். அப்ப இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார்கள் மாணவர்கள், இதெல்லாம் சொல்றீங்களே சார், இப்பவும் இந்த தேவாரத்தை படிச்சா பாம்பு கடித்த வணிகன் உயிர்க்க வேணுமே, இந்த என்னென்னா படிக்கிறவர் பல பேர் இப்ப எப்படி படிக்கிறா, வாத்தியாரம் மடக்கிறது எப்படின்னு தான் படிக்கிறான். இந்த தேவாரங்கள் படித்த உடனே இந்த ரகசியங்கள் எல்லாம் நடந்தது என்று சொன்னால், இன்றைக்கும் அது நடக்க வேண்டுமே, ஏன் நடக்கவில்லை என்றால், அது தேவாரங்களிலே மட்டுமில்லை, சொல்லுகிறவனுடைய மனநிலையிலே, சொல்லப்படுகிற உணர்விலே தங்கி இருக்கிறது. இன்றைக்கும் ஞானசம்பந்தருடைய மனநிலைக்கு நாங்கள் போய் அந்த வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை பலிக்கும். ஞானசம்பந்தரை மட்டும் சொல்லவில்லை, ஏகநாதராகட்டும் அல்லாவாகட்டும் எல்லாரையும் சொல்லுகிறேன், எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த உயர்ந்தவர்களுடைய நிலையிலே போய் நின்று அவர்கள் சொன்ன வார்த்தையை சொன்னீர்களானால் அந்த வார்த்தை நிஜமாகும், அதை வைத்து துறவியை இனம் கண்டுகொள் என்கிறார் திருவள்ளுவர். மறைமொழி குறளை சொல்லுங்க, நிறைமொழி மாந்தர் மறைமொழி, அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் நிறைமொழி மாந்தர். அவருடைய பெருமையை அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்திலே காட்டும் என்கிறார். இப்பொழுது பரிமாளழகர் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்.
நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நில உலகத்தின் கண் அவர் காட்டும். நிறைமொழி என்பது அருளை கூறினும் விகுண்டு கூறினும் அவ பயன்களை பயந்தே விடும் மொழி.
அவர் சொல்லுகிறார்,
வெகுண்டு கூறினும் அருளை கூறி கோபப்பட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை பலிக்கும். அதுபோல அருளோடு ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அவர்கள் சொன்னார்களானால் அந்த வார்த்தை பலிக்கும். பலிக்கும் என்றால் அந்த சொன்னா 5 வருஷத்துல நடக்கும் அப்படி என்பதல்ல, உடனே நிகழும் என்கிறார். நம்முடைய பாரம்பரியத்திலே உயர்ந்தவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது என்கிற ஒரு முறை இருக்கிறதல்லவா? ஏனென்றால் இப்படி ஒரு துறவி ஆசீர்வதித்து விட்டால் நமக்கு கிடைக்காததுவாக இருந்தாலும் அது கிடைக்கும், அது நம்பினார்கள் நம் பெரியவர்கள். அதனாலதான் அதை சொல்லுகிறார்கள், வெகுண்டு கூறினும் அருளி கூறினும் அவ்வ பயன்களையே நல்கிவிடும் வார்த்தை, அதுதான் நிறைமொழி என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம்.
நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வ பயன்களை பயந்தே விடும் மொழி. காட்டுதல் பயனான உணர்த்துதல்.
காட்டுதல் என்பது மறைமொழி காட்டி விடும் என்று சொன்னாரே, ஒவ்வொரு சொல்லா பிடிக்கிறார் பரிமளர், காட்டுமன்றா கண்ணுக்கு காட்டுமன்றதில்லை, அதனுடைய பயனாலே அதை உணர்த்தும். நாசமா போகின்றா நாசமா போயிடுவான், அந்த பயனை வைத்து உணர்த்துவதனாலே அதை காட்டுதல் என்ற சொல்லாலே சொல்லுகிறார்.